So, a few weeks ago, a lot of Christians were celebrating Christmas.
சில வாரங்களுக்கு முன்பதாக அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார்கள்.
Now, personally, I don't believe Jesus was born on December 25th.
இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
And also, there is no record in Scripture when he was born.
அவர் எப்பொழுது பிறந்தார் என்பதை குறித்தும் வேதத்திலே இந்த ஆதாரமும் இல்லை.
And another reason is, all of us have a particular day we were born.
இன்னொரு காரணம், நாம் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தேதியிலே பிறந்தோம்.
Before that, we did not exist.
அதற்கு முன்பதாக நாம் இல்லை.
Jesus, there was no day when he was born.
ஆனால் இயேசு பொறுத்தவரை அவர் இந்த தேதியில் தான் பிறந்தார் என்று தேதி இல்லை.
He was there from all eternity.
அவர் நித்திய நித்திய காலமாகவே அவர் இருந்து கொண்டிருந்தார்.
And we can say he was not born, he just came to the earth just like you go from here to Chennai.
ஆகவே அவர் பிறக்கவில்லை, அவர் அங்க பறத்திலிருந்து பூமிக்கு வந்தார். நீங்கள் இங்கிருந்து சென்னைக்கு போவது போல.
That's all.
அவ்வளவுதான்.
What is his birthday? He had no birthday. He was from all eternity.
அவருக்கு பிறந்தநாள் என்ன? அவருக்கு நித்தியத்தை காலமாக இருக்கிறார். அவருக்கு பிறந்தநாள் இல்லை.
You and I have birthday. Our children can celebrate our birthday. It's okay.
நீங்களும் நானும் பிறந்தநாள் கொண்டாடலாம். நம்முடைய பிள்ளைகள் பிறந்தநாள் கொண்டாடலாம். அது பரவாயில்லை.
And your children may want to celebrate your birthday. That's all right.
அது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட முடியாது விரும்புகிறார்கள். சரிதான்.
That's why I don't celebrate Jesus' birthday.
ஆகவே தான் நான் இயேசுனுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதில்லை.
Because I say he existed from eternity.
என்றால் அவர் நித்திய நித்திய காலமாக இருக்கிறவர்.
And he just came to this earth.
அவர் இந்த பூமிக்கு வந்தார்.
But when he came,
அவர் வந்தபொழுது,
in Luke chapter 2 the angels appeared.
லூக்கா 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தூதர்கள் அங்கே தோன்றினார்கள்.
Luke 2 verse 13 and 14.
லூக்கா 2 அதிகாரம் 13 14 வசனங்கள்.
Great multitude of the heavenly host praising God said in verse 14, Glory to God in the highest and on earth peace among men with whom he is pleased.
அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, லூக்கா 2 அதிகாரம் 13-14 வசனங்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
See the correct translation of that second part is on earth peace among those men with whom God is well pleased.
அந்த 14 வசனத்தினுடைய சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேவன் யார் மேலெல்லாம் இந்த பூமியில் பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் மீது சமாதானம் உண்டாவதாக.
So that is true.
அது உண்மை.
The rest, there is no peace on this earth. It's always war and fighting and quarrel.
மீதி உள்ளவர்களுக்கு சமாதானமே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் யுத்தங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும்.
There's no peace in the home, no peace in the country, no peace in the world.
குடும்பத்திலே சமாதானம் இல்லை, நாட்டிலே சமாதானம் இல்லை, உலகத்திலே சமாதானம் இல்லை.
Among the men with whom he is pleased, that's how it's in the English, there is peace.
அவர் பிரியம் கொள்ளுகிற மனுஷர்கள் மத்தியிலே சமாதானம்.
Now I believe that when we come to Jesus and give our lives to him, we are people with whom God is pleased.
நாம் இயேசுவினிடத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுகிறோம்.
But that's a very small number, because Jesus said very few people who find the narrow way to life.
ஆனாலும் இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலரே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
But among them God wants peace.
ஆனால் அவர்கள் மத்தியிலே தேவன் சமாதானத்தை விரும்புகிறார்.
That is why after the resurrection, whenever Jesus appeared to the disciples in John 20,
ஆகவே தான் எப்பொழுதெல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானாரோ,
John 20 verse 18, யோவான்
20 அதிகாரம் 19 வசனம்,
on the first day of the week when the doors were shut, Jesus came in the midst of his disciples.
அந்த திரும்பி உயிர்த்தெழுந்த முதல் நாளிலே அந்த சீஷர்கள் எல்லாரும் கூட்டப்பட்ட அறையில் இருந்தார்கள். அங்கே இயேசு அவர்களை அவர்கள் மத்தியிலே வந்து பிரசன்னமானார்.
What did he say?
அவர் என்ன சொன்னார்?
பீஸ்,
சமாதானம்.
Verse 19.
19 வசனம்.
பீஸ் பீ வித் யூ.
உங்களுக்கு சமாதானம் என்று அவர்கள் நடுவே இயேசு வந்து நின்று சொன்னார். யோவான் 20:19.
You are people with whom God is pleased. Peace be with you.
உங்கள் மத்தியிலே தேவன் சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு சமாதானம்.
God is pleased with you.
தேவன் உங்களிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். ஆகவே சமாதானம்.
So peace be with you.
ஆகவே சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும்.
And then he showed them his hands and side.
அதற்கு பிறகு தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர் காண்பித்தார்.
And again he said in verse 21, peace be with you.
மீண்டும் 21 வசனத்திலே சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
How many times?
எத்தனை முறை?
Verse 26.
26ஆம் வசனம்.
After 8 days he again appeared.
எட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆய் சிஷ்யர்களுக்கு அவர் காட்சியளித்தார்.
Peace be with you.
உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்.
In many countries in Europe.
ஐரோப்பா கண்டத்திலே உள்ள பல நாடுகளிலே
whenever Christians meet one another.
எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்களோ
they don't say praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதில்லை.
They say peace.
சமாதானம் என்று சொல்கிறார்கள்.
Because they are following Jesus.
எல்லாரும் இயேசு சொன்னதை பின்பற்றுகிறார்கள்.
Peace.
சமாதானம்.
That means I am at peace with you.
அவருடைய பொருள் என்னவென்றால் நான் உன்னோடு கூட சமாதானமாக இருக்கிறேன்.
It's a very good I'm not saying we should repeat that but we should have that attitude towards all
நாமும் அதேபோல உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பது நல்லது.
You remember I said yesterday the last words that Jesus spoke before he went to the cross.
சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு பேசின கடைசி வார்த்தைகளை நேற்றைய பிரசங்கத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன்.
We can say the two big sermons that Jesus preached.
நாம் சொல்லலாம் இயேசு பிரசங்கித்த இரண்டு பெரிய பிரசங்கங்கள்.
One is Sermon on the Mount Matthew 5 6 and 7.
ஒன்று மலை பிரசங்கம் மத்தேயு 5 6 7.
That is only to his disciples.
அது தம்முடைய சீஷர்களுக்கு மட்டுமே பிரசங்கித்தார்.
And the second big sermon is John 14 15 16.
இரண்டாவது பெரிய அவர் செய்த பிரசங்கம் யோவான் 14 15 16.
These are the two big sermons that Jesus preached.
இயேசு பிரசங்கித்த இரண்டு பெரிய பிரசங்கங்கள் இவைகள்.
And I would advise you to spend a lot of time studying these two sermons.
இந்த இரண்டு பிரசங்கங்களை நீங்கள் படிப்பதிலே தியானிப்பதிலே அதிக நேரம் செலவு செய்யும்படியாக நான் உங்களை ஆலோசனை சொல்கிறேன்.
And what is the last word in that sermon before he said let's pray?
நாம் ஜெபிப்போம் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் பிரசங்கித்த பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதி என்ன?
John 16:33.
யோவான் 16:33.
Why have I spoken this sermon to you he says?
ஏன் இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு செய்திருக்கிறேன் என்று சொல்றார்.
Verse 33. I have spoken this so that in me you can have peace.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
So we considered how there's tribulation in the world.
ஆகவே இன்றைக்கு உலகங்களிலே உலகத்தில் பல பகுதியில் உபத்திரவம் உள்ளதை பார்க்கிறோம்.
Jesus himself said that as we approach the end it's going to be very difficult.
நாம் உலகத்தின் முடிவை நோக்கி வரும் பொழுது இப்படிப்பட்ட உபத்திரவம் உண்டாகும் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார்.
But the way to be prepared for that
இதற்கு நாம் ஆயத்தமாகும் வழி என்ன?
Is first of all to learn how to be at peace.
முதலாவதாக எப்படி சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
Very important.
மிகவும் முக்கியம்.
Peace in our heart.
நம் உள்ளத்திலே சமாதானம்.
Peace in our home.
குடும்பத்திலே சமாதானம்.
Peace in the church.
சபையிலே சமாதானம்.
That is God's will.
இதுதான் தேவனுடைய சித்தம்.
That is the way we can be prepared to face the future.
இப்படி தான் நாம் எதிர்காலத்தை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும்.
Because the future is going to be quite bad.
ஏனென்றால் வரக்கூடிய காலங்கள் மிக மோசமானதா இருக்க போகிறது.
Let me turn to Matthew 24.
மத்தேயு 24 அதிகாரம்.
Jesus said this.
இயேசு இதை சொன்னார்.
We're not here to frighten anybody. Jesus did not say this to frighten anyone.
நாம் யாரையும் பயமுறுத்தும்படியாக நாம் இங்கே இல்லை. இயேசுவும் யாரையும் பயமுறுத்தும்படியாக சொல்லவில்லை.
But he was speaking the truth.
ஆனால் அவர் சத்தியத்தை பேசினார்.
The disciples asked him.
சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள்.
Verse 3.
3ஆம் வசனம்.
What will be the sign of your coming and the end of the age?
உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று மத்தேயு 24:3 ல வாசிக்கிறோம்.
First of all he said people will deceive you be careful.
முதலாவதாக அவர் சொன்ன காரியம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை மக்கள் வஞ்சிப்பார்கள்.
So that is the number one thing.
ஆகவே முதலாவது காரியம் அதுதான்.
A false gospel
பொய்யான சுவிசேஷம்
deceiving people
மக்களை வஞ்சிப்பது.
See for example this type of deception.
உதாரணமாக இந்த விதமான வஞ்சனையை பாருங்கள்.
Some pastor will pray for your sickness.
உங்கள் வியாதிக்காக ஒரு பாஸ்டர் ஜெபிப்பார்.
And he says, "Do you still have any pain?"
இன்னும் அது வலி இருக்காப்பா?
Yes.
ஆம்.
No, don't say that.
அதை சொல்லாதே சொல்லு.
Say I'm healed.
நான் சுகமாயிட்டேன் என்று சொல்.
How can you say you're healed when you're not healed?
சுகமாக்கப்படாமல் இருக்கும் பொழுது சுகமானேன் என்று எப்படி சொல்வது?
That is a lie.
அது ஒரு பொய்.
That is a false teaching.
இது பொய்யான போதகம்.
Once Jesus touched a blind man's eyes.
ஒருமுறை இயேசு குருடனுடைய கண்களை தொட்டார்.
You read that in Mark 8.
மார்க் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Can you see?
இப்பொழுது நீ பார்க்க முடிகிறதா என்று கேட்கிறார்.
He said no, I see the men like trees walking.
இல்லை, நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்னார்.
Can you imagine a man confusing men and trees?
உங்களுக்கு கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா மரமா மனிதனா என்றே தெரியவில்லை.
He was not really healed.
அவன் உண்மையாலுமே சுகமாக்கப்படவில்லை.
Jesus had touched him.
ஆகவே இயேசு தொட்டார்.
Every person whom Jesus touched was healed immediately.
யாரெல்லாம் இயேசு தொட்டாரோ அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் உடனடியாக சுகமடைந்தார்கள்.
Why did he do it twice?
Yes,
this person twice.
இந்த மனிதனை மட்டும் இரண்டு முறை ஆண்டவர் தொட்டு சுகமாக்க வேண்டியிருந்தது.
Teach us a lesson for today.
இன்றைக்கு உள்ள காலங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாடத்தை கற்பிக்கும்படியாக.
What did Jesus tell him?
Yes, அவனுக்கு என்ன சொன்னார்?
Did Jesus say, no, say you're healed?
இல்லை இல்லை நான் சுகமாகி விட்டேன் என்று சொல்லி சொன்னாரா? இல்லை.
It is to teach us that when you are not healed you don't have to tell a lie.
நீ குணமாக்கப்படாமல் இருக்கும் பொழுது ஒரு பொய்யை சொல்ல தேவையில்லை என்பதை கற்று கொடுக்க முடியாது.
Sir, I'm not healed.
நான் சுகமாக்கப்படவில்லை.
Okay, I'll pray for you again.
சரி நான் மீண்டும் உனக்காக ஜெபிக்கிறேன்.
Now can you see?
இப்பொழுது நீ பார்க்க முடிகிறதா?
Now I can see clearly.
ஓ இப்பொழுது தெளிவாக பார்க்கிறேன்.
God never wants us to tell a lie.
ஒரு காலம் பொய் சொல்ல முடியாது தேவன் விரும்பவில்லை.
Don't believe all these false pastors and preachers who say that I'm healed when I'm not healed.
நான் குணமாக்கப்படாமல் இருக்கும் பொழுது குணமானேன் என்று சொல் என்று சொல்லக்கூடிய பொய்யான பிரசங்கர்கள் பொய்யான சுவிசேஷங்களை குறித்து எச்சரிக்கையாங்க.
Deception going on like this.
இவங்க எல்லாம் உலகத்திலே போய் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சனைகள்.
I personally met Pentecostal pastors in India.
இந்தியாவிலே தனிப்பட்ட அதிலே சில பெந்தகோஸ்தே பாஸ்டர்களை பார்த்திருக்கிறேன்.
Many years ago told people don't take medicine Jesus will heal you.
இயேசுவை உனக்கு சுகம் தருவார் மருந்து எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள்.
And 2-3 people in that congregation died because of that.
இந்த உபதேசத்தின் மூலமாக 3-4 பேர் அந்த சபையில மரித்து விட்டார்.
I know it.
எனக்கு தெரியும்.
And these pastors become old.
இந்த பாஸ்டர்மார்கள் வயதாகும் பொழுது
then they need medicine.
அவங்களுக்கு மருந்து தேவைப்படும் சமயம் வரும் பொழுது
and they take it.
மருந்து எடுக்கிறார்கள்.
You ask them, hey, you are the one who said don't take.
மருந்து எடுக்க கூடாது என்று நீங்க தானே சொன்னீர்கள்.
Now I changed my mind.
நான் இப்பொழுது மனதை மாற்றிக் கொண்டேன்.
What, you kill so many people and now you change your mind?
எத்தனையோ பேரை கொன்று விட்டு இப்பொழுது மனம் மாறுகிறாயா?
You're a deceiver.
நீ ஒரு வஞ்சனைக்காரன்.
There's a lot of deception like that in the world today.
இது போல வஞ்சனையின் பிரமாணமானது இந்த உலகத்திலே போய் கொண்டிருக்கிறது.
Because they don't go by the word of God.
என்னால தேவனுடைய வார்த்தையின் படி அவங்க பிரசங்கிப்பதில்லை.
There is not a single verse in the Bible which says you should not take medicine.
நீ மருந்து எடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட வேதத்திலே காணப்படவில்லை.
Paul told Timothy to take medicine when he is sick. திமோத்தேயு
வயிற்று பிரச்சனை இருக்கும் பொழுது அவனை மருந்து எடுக்க முடியாது பவுல் சொன்னார்.
But because so many people don't know the Bible, they blindly believe these pastors and their children die and their wife die and all types of problems.
அநேகர் இப்படிப்பட்ட வேதத்தை அறியாதபடியினாலே பாஸ்டர்மார் சொல்கிறதை கேட்டு தங்களுடைய பிள்ளைகள் மரிக்கிறார்கள் மனைவி மரிக்கிறார்கள்.
So my dear brothers and sisters, in this church we preach from the Bible and don't accept anything anybody says unless they show you what is.
அருமையான சகோதர சகோதரிகள், இந்த சபையில் நாம் வேதத்திலிருந்து தான் பிரசங்கிக்கிறோம். வேதத்துக்கு புறம்பாய் சொல்லப்படுகிற எந்த ஒரு காரியமானாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.
First thing he said, there'll be a lot of deception.
ஆகவே இயேசு சொன்ன முதல் அடையாளம், கடந்த கடைசி நாட்களில் அநேக வஞ்சனைகள் காணப்படும்.
This is his answer to the question, what is the sign of the end?
முடிவின் அடையாளம் என்ன?
One, there'll be deception.
ஒன்று வஞ்சனை.
Another thing,
இன்னொன்று
verse 9,
9வது வசனம்,
they will deliver you to tribulation.
உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள்.
This is the last days.
கடைசி நாட்களிலே.
In the first days also Christians were killed.
முதல் நாட்களிலேயும் கூட கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள்.
But this is just before his coming.
ஆனால் இப்பொழுது அவர் வருகைக்கு முன்பதான் நடக்க போகிற சம்பவம்.
And verse 9.
9வது வசனம்.
Can you read this in your Bible?
உங்கள் வேதாகமத்திலே வாசிக்க முடியுமா?
You will be hated all over India because of my name.
என் நாமத்தின் நிமித்தம் இந்திய தேசம் முழுவதுமாக நீங்கள் பகைக்கப்படுவீர்கள்.
Did you read that?
வாசித்தீர்களா?
All nations includes India.
சகல ஜனங்களாலும் என்று சொல்லப்படும் பொழுது இந்தியாவில் உள்ள ஜனங்களையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது.
I'm not living in Russia or South America.
நான் ரஷ்யாவிலோ அல்லது தென் அமெரிக்காவிலோ வாழ்ந்து
கொண்டிருக்கவில்லை. I'm living in India.
நான் இந்தியாவிலே வாழ்ந்து
கொண்டிருக்கிறேன். So I read it like this, all will hate you in India because of the name of Jesus.
ஆகவே இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக இந்தியாவில் உள்ள சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று வாசிக்கிறேன்.
That happens.
அது நடக்கும் பொழுது
verse 10, many will fall away.
அநேகர் இடர் அடைவார்கள்.
And they will deliver up one another.
ஒருவரோடு காட்டி கொடுப்பார்கள்.
They will deny Jesus.
அவர் இயேசுவை மறுதலிப்பார்கள்.
They will say, not me, me. It's that person who is believing.
நான் விசுவாசி இல்லை. பாருங்க, அவன் தான் விசுவாசி.
They'll deliver up one another.
அவர் ஒருவரோடு காட்டி கொடுப்பார்கள், ஒப்பு கொடுப்பார்கள்.
To save their own life.
தன்னுடைய சொந்த ஜீவனை பாதுகாப்பதற்காக.
You may say that won't happen.
அது எனக்கெல்லாம் நடக்காது என்று சொல்லலாம்.
I believe Jesus.
நான் இயேசு சொல்லுவதை நம்புகிறேன்.
You don't know the future. Jesus knows the future.
உங்களுக்கு எதிர்காலம் தெரியாது, இயேசுக்கு எதிர்காலம் தெரியும்.
When it says every nation will hate you, I believe every nation will hate true Christians.
என் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள் என்று சொல்லும்போது நான் அதை அப்படியே நான் வாசிக்கிறேன், எல்லா ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள்.
If you deny Jesus, they won't hate you.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டால் உங்களை பயக்க மாட்டார்கள்.
But if you confess Jesus Christ is my Lord.
ஆனால் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிடும்போது
you will be hated by all nations on account of my name.
என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்.
At that time many will fall away from the faith.
அப்பொழுது அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள்.
That means they will not confess that they are disciples of Jesus.
பொருள் என்னவென்றால் நான் இயேசுவின் சீஷன் என்பதை அறிக்கை செய்ய மாட்டார்கள்.
So that is why I encourage you, my brothers, sisters, that now itself be bold to acknowledge you belong to Jesus in your office, to your unconverted relatives, everybody.
ஆகவேதான் உங்கள் மனதிரும்பாத உறவினர்கள் மத்தியிலேயும் உங்கள் அலுவலகத்திலேயும் நான் கிறிஸ்தவன் என்பதை அறிக்கை செய்வதிலே மிகவும் தைரியமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
I don't want Jesus to deny me in the last day.
என கடைசி நாளிலே இயேசு என்னை மறுதலிக்க முடியாது நான் விரும்பவில்லை.
In Matthew chapter 10,
மத்தேயு 10 அதிகாரம்,
Jesus said,
இயேசு சொல்கிறார்,
we already saw that.
நாம் ஏற்கனவே பார்த்தோம்.
Verse 33.
33 வசனம்.
Whoever shall deny me before men, I will deny him before my Father in heaven.
மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் என்ற பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன்.
So when I stand at the judgment seat,
ஆகவே நான் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது,
and I have denied the Lord on earth,
பூமியிலே நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேன் என்று
வைத்துக்கொள்வேன். I was afraid of some persecution and I kept quiet.
நான் சில மக்களுக்கு பயந்து நான் அமைதியாகி விட்டேன், அறிக்கை செய்யவில்லை.
The Father will ask Jesus, do you know this man?
பிதா இயேசுவை பார்த்து கேட்பார், இந்த மனிதன் உனக்கு தெரியுமா?
This is Zach Poonen.
Zach Poonen உனக்கு தெரியுமா?
Jesus, I don't know him.
எனக்கு தெரியாது.
I don't know him.
எனக்கு அவரை தெரியாது.
I say, Lord, but I preached your word.
ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தேனே.
I spent so many years preaching your word.
உம்முடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் எத்தனை ஆண்டுகள் செலவழித்தேனே.
But you denied me before men finally.
ஆனால் கடைசியாக மறுதல் மனுஷர்களுக்கு முன்பாக நீ மறுதலித்தாய்.
I will deny you before my Father.
பிதாவுக்கு முன்பாக நான் உன்னை மறுதலிப்பேன்.
There is no partiality.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
So this is not, Jesus is not trying to frighten us.
இது நம்மை பயமுறுத்தும்படிக்காக அல்ல.
But you know, if you are married to somebody,
நீங்கள் யாருக்காவது திருமணம், உங்களுக்கு திருமணம் செய்து கொண்டிருந்தால்,
you take his name,
நீங்கள் அவருடைய பெயரை எடுத்துக் கொள்கிறீர்கள்.
Mrs. so and so,
Mrs. இன்னார் என்று அவருடைய பெயரை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள்.
Supposing you say, no, I'm not Mrs. so and so,
நான் Mrs. இன்னார் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால்,
you are claiming you are not married to that person.
திருமதி இன்னார் என்று நீங்கள் நம்ப இல்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், அவரை நான் திருமணம் செய்தேன் என்பதை மறுக்கிறீர்கள்.
That is denying the Lord.
இதுதான் ஆண்டவரை மறுதலிப்பது.
So Jesus is not frightening us.
அவர் இயேசு நம்ம இங்கே பயமுறுத்தவில்லை.
But he is warning us, it will come to that people will put pressure on you. Come on, deny Jesus now.
ஆம், இப்பொழுது இயேசுவை மறுதலி என்று உங்கள் மீது ஒரு அழுத்தம் வைப்பார்கள். உங்களை கட்டாயப்படுத்துவார், நிர்பந்திப்பார்கள்.
We need to ask God for grace at that time.
அந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும் என்று கேட்க வேண்டும்.
But the time to prepare for it is now.
ஆனால் அந்த நாளுக்கென்று ஆயத்தப்படக்கூடிய நேரம் இதுதான்.
Lord,
ஆண்டவரே,
in my office,
என்னுடைய அலுவலகத்திலே,
with my relatives,
உறவினர் மத்தியிலே,
I don't want to be ashamed to say I belong to Jesus.
நான் இயேசுவுக்கு சொந்தமான என்பதை சொல்வதற்கு எனக்கு நான் வெட்கப்படவே மாட்டேன். ஆண்டவரே,
when I'm eating food in a restaurant,
நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுகிறீர்கள்,
I want to bow my head and pray.
நான் தலை வணங்கி ஜெபித்துவிட்டு சாப்பிட
விரும்புகிறேன். I don't care what other people are thinking about me.
மற்றவர்கள் என்னை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு கவலை இல்லை.
And I want to pray and thank Jesus for his food.
இந்த ஆகாரத்துக்காக நான் ஜெபித்து தேவனுக்கு நன்றி செலுத்தி சாப்பிட விரும்புகிறேன்.
People of other religions don't do that.
மற்ற மதத்தினுடைய மக்கள் அப்படி செய்வதில்லை.
I have never seen anybody of another religion do that.
மற்ற மதத்தில் உள்ள ஒருவரும் கூட சாப்பாட்டுக்கு முன்பதாக ஜெபித்து சாப்பிட்டதை நான் பார்த்ததில்லை.
Christians who bow down and pray.
ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர் தலை வணங்கி ஜெபிக்கிறார்கள்.
You do that, everybody will say, oh, this is a Christian.
எல்லாரும் பார்க்கும்போது, ஓஹோ, இவர் கிறிஸ்தவன் என்று சொல்கிறார். ஆம், நான் ஒரு கிறிஸ்தவன்.
So don't be ashamed.
ஆகவே வெட்கப்பட வேண்டாம்.
Jesus, teach your children not to be ashamed of Jesus.
இயேசுவை குறித்து வெட்கப்படாதபடிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்.
I used to think when I was newly converted.
நான் புதிதாய் மனந்திரும்பின நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது.
Naval officers would laugh at me.
எல்லா கப்பற்படை அதிகாரிகளும் என்னை பார்த்து சிரிப்பார்கள்.
They would make fun of me.
என்னை கிண்டல் அடிப்பார்கள்.
I said, Lord Jesus, they stripped you to an underwear and made you hang on a cross for my sin.
ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக உம்முடைய வஸ்திரங்களை உரிந்து அங்கே ஆண்டவரே உங்களுக்கு தொங்க விட்டார்களே. ஆண்டவரே,
you were not ashamed.
ஆனால் நீர் அன்றைக்கு வெட்கப்படவில்லை.
Isn't it a shame for a man to go around in an underwear?
ஒரு உள்ளாடை மட்டும் அணிந்து கொண்டு அங்கே இருப்பது ஒரு மனிதனுக்கு வெட்கமான காரியம் அல்லவா?
Why did he do that?
ஏன் அவர் அதை செய்தார்?
For me,
எனக்காக.
For my sin,
என்னுடைய பாவத்துக்காக.
He was not ashamed to hang there for me.
அங்கே எனக்காக சிலுவையிலே அவர் தொங்குவதற்கு, ஆடிலாமல் தொங்குவதற்கு அவர் வெட்கப்படவில்லை.
I was only 21 years old when I got baptized.
நான் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது எனக்கு 21 வயது.
And I used to think of that.
நான் அதை எண்ணி பார்க்கிறேன்.
I said, Lord, I'll never be ashamed of you.
ஆண்டவரே, ஒரு காலம் உம்மை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன்.
You are not ashamed of me, I am saved.
ஆண்டவரே, நீர் என்னை குறித்து வெட்கப்படவில்லை, ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன்.
If you want boldness,
உங்களுக்கு தைரியம் வேண்டுமானால்,
look at Jesus on the cross.
இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பாருங்கள்.
So these are warnings that the Lord gave us.
ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த எச்சரிப்புகள் இவைகள் எல்லாம்.
And he also said in Matthew 24.
மத்தேயு 24 அதிகாரத்திலே அவர் சொல்லி இருக்கிறார்.
At that time verse 10 many will fall away.
அநேகர் இடல் அடைந்து விழுவார்கள்.
And they will deliver up one another and hate one another.
ஒருவருக்கொருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருவருக்கொருவர் பகைப்பார்கள்.
I can't imagine that some of us are going to hate each other one day.
ஒரு நாளிலே இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஒருவருக்கு பகைப்போம் என்று என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை.
Part of one family.
நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பகுதியாக இருக்கிறோம்.
Can you imagine that the day will come when some people will hate each other and deliver up the other person?
ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஒருவருக்கொரு பகைத்து வரக்கூடியவர்களிடத்தில் இவன் தான் என்று சொல்லி காட்டி அவர்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள் வரும் என்று நம்ப முடிகிறதா?
Because it says in verse 12 most people's love will become cold.
12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அநேகருடைய அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
I don't want my love to become cold.
என்னுடைய அன்பு தணிந்து போக நான் விரும்பவில்லை.
I want to love Jesus with all my heart more than everything in the world.
இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை முழு இதயமாய் நான் நேசிக்க விரும்புகிறேன்.
More and more.
அதிகமாக.
Even married couples come to me.
என்னிடத்தில் திருமணமான தம்பதியர்கள் வரும்பொழுது,
they say, Brother Zach, we've been married 10 years, today's our anniversary.
சகோதரர் சாக் அவர்களே, எங்களுக்கு திருமணமாகி 10 ஆண்டு ஆகிறது, இன்றைக்கு எங்களுக்கு 10வது திருமண நாள்.
I said, do you love each other 10 times more than you when you got married?
திருமணமான நாளிலே நீங்கள் நேசித்ததை காட்டிலும் இப்பொழுது 10 மடங்கு அதிகமாக நேசிக்கிறீர்களா என்று கேட்கிறேன்.
Every year your love for your husband wife must be more.
ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்லும் பொழுது கணவன் மனைவிக்குரிய அன்பு அதிகமாக கொண்டே போக வேண்டும்.
Same with Jesus.
Yesu,
I want to love him more than I ever loved him in all my life.
Yesu nilan solla vendum aandavare iduvarai naan kudathil anbu korundade kaattil ippozhu adhigamaga anbu kor vendum.
John says,
Yovan solugiraar,
you can't say you love God whom you cannot see if you cannot love a brother whom you can see.
Kaangra sagodhanadile anbu koradha padiki kaanada devanadile eppadi anbu koruvai endru Yovan kekkiraar.
Very easy to say I love this invisible God.
காணாத தேவனை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது மிகவும் எளிது.
The test is, can I love his visible children?
அதனுடைய சோதனை என்னவென்றால், இப்பொழுது நான் பார்க்கக்கூடிய இந்த சகோதரனை நேசிக்க முடிகிறதா?
So that's what I ask myself.
அதான் நான் என்னை பார்த்து கேட்கிறேன்.
And I love the children of God.
நான் தேவ பிள்ளைகளை நேசிக்கிறேனா?
In fact, we have to love everybody.
சொல்லப்போனால் நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும்.
We don't hate anyone.
நாம் யாரை பகைக்க கூடாது.
But we love God's children especially.
ஆனால் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும்.
We can't work with all of them.
நாம் எல்லாரோடும் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது.
Because, you know, we have different opinions with the Catholics and Baptists and Pentecostals.
நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. கத்தோலிக்கர்களுக்கு வேறு ஒரு தரிசனம், பாப்டிஸ்ட் வேற ஒரு தரிசனம், பெண்டெகோஸ்ட் வேற ஒரு தரிசனம்.
I cannot work with those who say we have to go through Mary to Jesus.
இயேசுவினிடத்தில் போவதற்கு மரியாள் மூலமாக தான் போக வேண்டும் என்று சொல்லுகளோடு கூட நான் வேலை செய்ய முடியாது.
I love you brother but I can't agree with you.
சகோதரனே, உன்னை நான் நேசிக்கிறேன், ஆனால் நீ சொல்லுகிறதை ஒத்துக்கொள்ள முடியாது.
I can't agree with this pastor who is always collecting money from people.
எப்பொழுதுமே மக்களிடத்தில் இந்த பணத்தை வசூல் செய்கிறதிலே குறியா இருக்கக்கூடிய பாஸ்டரோடு கூட சேர்ந்து நான் ஊழியம் செய்ய முடியாது.
I can't work with you.
அவரோடு கூட சேர்ந்து நான் ஊழியம் செய்ய முடியாது.
Because of these reasons.
இந்த காரணங்களினாலே
some other people baptize little children.
சில பேர் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள்.
Sorry, I can't work with you.
மன்னித்துவிடுங்க, உங்களோட கூட சேர்ந்து நான் ஊழியம் செய்ய முடியாது.
I love you.
நான் உங்களை நேசிக்கிறேன்.
I can't work with you.
ஆனால் உங்களோட கூட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது.
Many many people we cannot work with.
அநேக மக்கள் இப்படி நான் அவங்களோட கூட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாதபடி ஆகிவிடுகிறது.
But we can love them.
ஆனால் அவர்களை நாம் அன்பு கொள்ளலாம்.
We don't love what they do, they are disobeying God's word.
அவர் செய்கிறதை நாம் நேசிப்பதில்லை, ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை செய்கிறார்கள்.
God so loved the world, he can give me also that love for people.
தேவன் இந்த முழு உலகத்தையும் நேசித்தார், அந்த அன்பையும் எனக்கும் கொடுப்பார்.
Even within the church,
சபைக்குள்ளேயும்,
with our own fellowship within CFC,
நம்முடைய CFC சபைக்குள்ளாக, நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளாக,
there can be slight differences of opinion that we have about different things.
வித்தியாசமான காரியங்களை குறித்து வித்தியாசமான அபிப்பிராயங்கள் நமக்கு உண்டு.
And we are not called to judge them and tell them what to do.
அவர்களை பார்த்து இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை நியாயந்திருக்க தேவையில்லை.
If you are an elder,
நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால்,
then that man is under your authority and if he is doing something that's bringing confusion in the church you must correct him.
ஆகவே அந்த மனிதர் உங்களுடைய சபையிலே உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறார். அவர் ஏதாவது வித்தியாசமான ஒரு அபிப்பிராயத்தை சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணினால் அதை சரி செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு.
And sometimes we may even ask him to leave the church.
சில சமயத்திலே அது போய் கொண்டே இருந்தால் நீங்கள் அப்படிப்பட்டவரை சபை விட்டு நீங்கள் நின்று விடுங்கள் என்று சொல்லலாம், வெளியிடலாம்.
If you are not an elder,
ஆனால் நீங்கள் ஒரு மூப்பராக இல்லை என்றால்,
leave these things for the elders to handle.
இந்த இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் மூப்பர்களே செய்ய முடியாது, அவர்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள்.
If you find some problem with somebody, tell the elder brother. brother, don't tell everybody else about it.
நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை எங்களை பார்க்கலன்னு சொன்னால் மூப்பரிடத்தில் சொல்லுங்கள், எல்லாரிடத்திலும் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம்.
We are not to speak evil of one another.
நாம் ஒருவரை பற்றி ஒருவர் தீமையாய் பேசக்கூடாது.
As we approach the end of time,
நாம் காலத்தின் முடிவிலே வரும்பொழுது,
we must remember this verse.
நாம் இந்த வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
James 4. யாக்கோபு
4.
James 4.
யாக்கோபு 4.
He says here in verse 10.
பத்தாம் வசனத்தில் சொல்கிறார்,
Humble yourself in the presence of the Lord.
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்.
And one way in which I humble myself is by saying I am not a judge.
என்னை தாழ்த்துவதற்கு ஒரு வழி, நான் ஒரு நியாயாதிபதி அல்லது நீதிபதி அல்ல.
And so,
ஆகவே
verse 11,
11ஆம் வசனம்,
Don't speak against one another, brothers.
சகோதரரே, ஒருவருக்கொரு விரோதமாய் பேசாதிருங்கள்.
Read it.
வாசியுங்கள்.
It is in your Bible.
உங்களுடைய வேதத்தில் இருக்கிறது.
Do not speak against one another.
ஒருவருக்கொரு விரோதமாய் பேசாதிருங்கள்.
He who speaks against a brother or judges his brother speaks against God's law.
சகோதரனுக்கு விரோதமாக பேசி சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தையே குற்றப்படுத்துகிறான்.
The law which Jesus gave, love one another as I have loved you.
நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை நேசியுங்கள் என்று தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த நியாயப்பிரமாணம்.
But if you say no, I don't care for that law.
இல்லை இல்லை, அந்த பிரமாணத்தை குறித்து நான் கவலைப்படுவதில்லை.
Then it says be careful because verse 12 this judge can destroy you one day.
இந்த நீதிபதி ஒரு நாள் உன்னை அழித்து விடுவார், ஆகவே நீ ஜாக்கிரதையாக இரு. 12ஆம் வசனம்,
we must remember this. If you have a problem with a brother, go to the elder and talk to them, but don't talk to other people.
ஆகவே ஒரு சகோதரனிடத்தில் உங்களுக்கு வழக்கு உண்டானால், பிரச்சனை உண்டானால், மூப்பரிடத்தில் போய் அவரிடத்தில் பேசுங்கள், மற்றவரிடத்தில் அதை பேசி சுற்றி தெரிய வேண்டாம்.
We must seek for peace.
நாம் சமாதானத்தை நாட வேண்டும்.
Hebrews chapter 12.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம்.
It says here, if you don't seek for peace, you will never see the Lord.
நீங்கள் சமாதானத்தை தேடவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க முடியாது.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
Read Hebrews 12 verse 14.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்,
We must pursue peace with all men.
யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நாடுங்கள்.
Sanctification without which no one will see the Lord.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
So what did Jesus say?
ஆகவே இயேசு என்ன சொல்கிறார்?
In the world you will have tribulation.
இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
But in me you will have peace.
ஆனால் என்னிலே உங்களுக்கு சமாதானம் உண்டு.
So I want to encourage all of us to pursue peace.
ஆகவே நீங்கள் எல்லாரும் சமாதானத்தை தேடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Especially with those you don't agree with.
குறிப்பாக யாரிடத்திலே உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லையோ, கருத்து ஒப்புமை இல்லையோ, அவரோடு கூட சமாதானத்தை
must begin in your home with your wife.
முதலாவதாக உங்களுடைய குடும்பத்திலே மனைவியோடு கூட இந்த சமாதானம் நாட ஆரம்பிக்க வேண்டும்.
Very often we don't have peace on the outside because we don't have peace in the heart.
அநேக சமயங்களிலே நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாத காரணத்தினாலே வெளியேயும் சமாதானம் இல்லை.
If you are always agitated and anxious in the heart, we will fight with people also.
நீங்கள் எப்பொழுதுமே உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் ஒரு கோளாறு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மக்களோடு கூட சண்டை போடுவீர்கள்.
First we must seek for peace in our heart before we can have peace with others.
ஆகவே மற்றவர்களோடு கூட சமாதானத்தை தேடுவதற்கு முன்பதாக உங்களுடைய உள்ளத்திலேயே ஒரு சமாதானம் தங்கி இருக்க வேண்டும்.
How to have peace in the heart in the midst of a world with so many problems.
இந்த உலக பிரச்சனைகளாலே நிறைந்த இந்த உலகத்திலே எப்படி சமாதான இதயத்தோடு கூட இருப்பது?
When there is sickness in the home.
குடும்பத்திலே வியாதி வரும் பொழுது.
When the child is very seriously sick.
குழந்தைக்கு சிறிய வியாதி வந்து
விட்டது. என்
உள்ளத்தில் எப்படி சமாதானம் வைத்திருக்க முடியும்?
The Bible has an answer for everything.
எல்லா பிரச்சனைகளுக்கும் வேதத்திலே ஒரு தீர்வு உண்டு.
It doesn't say you won't have any problems.
உனக்கு பிரச்சனைகள் இருக்காது என்று வேதம் சொல்லவில்லை.
But it tells us what to do when the problem comes.
ஆனால் பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
Okay. Philippians 4 verse 6.
4:6.
Be anxious for nothing.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
Now if that was not written in the Bible,
இது இந்த வேதத்தில் எழுதப்படவில்லை என்றால்,
but some preacher suggested it.
ஒரு
preacher suggested be anxious for nothing.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஒரு பிரசங்கியார் அதை விளக்கி சொன்னால்,
I say you don't realize in a world like this how can we live be anxious for nothing.
இந்த உலகம் இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லாதீர்கள் என்று சொல்ல முடியும்.
But when it says that in the Bible, I say oh, then I got to take it seriously.
ஆனால் வேதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் அதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
I can't go to God and say it's impossible.
நான் தேவனிடத்தில் போய் அது முடியாத ஆண்டவரே, அது கூடாத காரியம் என்று சொல்ல முடியாது.
You know, whenever God tells me something,
எப்பொழுதெல்லாம் தேவன் என்னிடத்தில் ஒன்றை சொல்கிறாரோ,
it means that he'll give me grace to obey it.
அப்படியானால் அதற்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் கிருபையும் கொடுப்பார்.
Because God's word is called the word of his grace.
என்றால் தேவனுடைய வார்த்தை கிருபையின் வார்த்தை என்று சொல்லப்படுகிறது.
That's a wonderful title for the word of God.
தேவனுடைய வார்த்தைக்கு அற்புதமான ஒரு அடைமொழி.
Acts 20
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம்
verse 32
32ஆம் வசனம்,
Paul was telling the elders in Ephesus,
எபேசு பட்டணத்தில் உள்ள நம்முப்புரளுக்கு பவுல் சொல்கிறார்,
I commend you to God and to the word of his grace.
தேவனிடத்திற்கும் அவருடைய கிருபையின் வார்த்தைக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்.
So it's the only place in the Bible where God's word is called the word of his grace.
தேவனுடைய வார்த்தையில மட்டும்தான் இந்த பதம் காணப்படுகிறது, கிருபையின் வார்த்தை.
So I said, Lord, what is this word of his grace mean?
ஆண்டவரே, கிருபையின் வார்த்தை என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவரே?
And this is how I understand it.
இப்படி தான் நான் விளங்கிக் கொள்கிறேன்.
That every word here,
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும்,
every command,
ஒவ்வொரு கட்டளையும்,
every command,
ஒவ்வொரு கட்டளையும்,
God will give me grace to obey.
தேவன் அதற்கு கீழ்ப்படியான கிருபையை கொடுப்பார்.
That's why it's called the word of his grace.
ஆகவே தான் அவருடைய கிருபையின் வார்த்தை என்று
அழைக்கப்படுகிறது. There is no command in the New Testament that he will not give me grace to obey.
கீழ்ப்படியாவதற்கு கிருபையை கொடுக்காத எந்த ஒரு பிரமாணமும் வேதத்தில் இல்லை.
I'll never forget an incident that happened when one of my children was about 9 or 10 years old.
என்னுடைய பிள்ளைகளிலே ஒரு பையனுக்கு 9-10 வயதாய் இருக்கும்போது நடந்த சம்பவத்தை நான் மறக்க முடியாது.
I said, son, please go to the shop and get a loaf of bread.
நீ போய் ஒரு ரொட்டி வாங்கி கொண்டு வா.
Immediately ran.
உடனே போய் விட்டான்.
And 5 minutes he came running back.
5 நிமிஷம் கழித்து திரும்பி ஓடி வந்தான்.
Dad, please give me the money.
அப்பா, ரொட்டி வாங்க, ரூபாய் தாங்க.
I said, I did not expect you to go and work and earn the money and buy the bread.
நீ போய் ஏதோ ஒரு வேலை செய்து காசு சம்பாதித்து ரொட்டி வாங்கி கொண்டு வாங்கிட்டு நான் சொல்லி உன்னை அனுப்பவில்லை.
When I told you go,
போ என்று சொன்னபொழுது,
buy the bread,
போய் ரொட்டி வாங்கி கொண்டு வா என்று சொல்லும்பொழுது,
I did not expect you to run first.
முதலாவது ஓட முடியாது நான் விரும்பவில்லை.
Ask me for the money.
அப்பா, எனக்கு பணம் தாருங்கள், போய் வாங்கி வருகிறேன் என்று
கேள். Then go.
அதற்கு பிறகு போ.
So when God gives us a command,
ஆகவே தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது,
don't run to obey it.
உடனடியாக கீழ்ப்படிய ஓடிவிட வேண்டாம்.
Say, Lord,
ஆண்டவரே,
give me the money.
பணத்தை தாரும்.
That is grace.
அதான் கிருபை.
I told you yesterday, money in the world is grace in God's kingdom.
நேற்று தினத்தில் நான் சொன்னேன் அல்லவா, இந்த உலகத்தில் உள்ள பணத்துக்கு சமமாக தேவனுடைய ராஜ்யத்தில் கிருபை.
You want me to go and get something?
ஆண்டவரே, போய் ஏதாவது வாங்கி வர வேண்டுமா?
Give me the grace.
கிருபை தாரும்.
You want me to live without anxiety?
ஆண்டவரே, கவலை இல்லாமல் வாழ வேண்டுமா?
I can do it. If you give me the grace.
கிருபை நீர் கொடுத்தால் நான் வாழ முடியும்.
Like my son says, give me the money, I'll buy the bread.
பணம் கொடுங்கப்பா, என்ன வேணுமாலும் வாங்கி கொண்டு வருவேன் மகன் சொல்லுகிறான்.
You want 10 loaves of bread, dad, I'll get it, just give me the money.
அப்பா, 10 பிரெட் வாங்க வேண்டுமா? பணம் தாருங்கள், 10 பிரெட் வாங்கி வருகிறேன்.
The same way we have to go to God.
அதே விதமாக நாம் தேவனிடத்தில்
செல்ல வேண்டும். See, when I saw my son do that,
என்னுடைய மகனை இதை செய்வதை பார்க்கும்
வரை, I learned something for myself.
எனக்கென்று ஒன்றை நான் என்னுடைய மகனுடைய காரியத்தில் கற்றுக்கொண்டேன்.
I said, Lord, this is how I also sometimes run.
ஆண்டவரே, இது போலதான் நானும் பணம் வாங்காமல் ஓடுகிறேன்.
And then I don't have grace and I can't do it.
என்னால முடியவில்லை, கிருபை இல்லை.
So I know whenever I hear a command from God.
ஆகவே எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கட்டளை வருகிறதோ,
just like my son never made that mistake after that.
அதற்கு பிறகு என்னுடைய மகன் ஒரு காலம் அந்த தவறை செய்யவில்லை.
Anything I ask him to buy, he'll say, give me the money.
ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வந்து சொன்னா முதல் பணம் தாங்கள் என்று
கேட்பான். So I learned something also.
அது நான் இதை கற்றுக்கொண்டேன்.
Be anxious for nothing.
ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம்.
Okay, give me the grace, Lord.
ஆண்டவரே, அதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் அதை செய்கிறேன்.
If you give me the grace, I can do it.
நீர் கிருபையை கொடுப்பீர் என்று சொன்னால் நான் செய்ய முடியும்.
He said, my grace is sufficient for you.
என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் ஆண்டவரே.
I must be at peace in my heart.
என் உள்ளத்திலே சமாதானம் இருக்க வேண்டும்.
Anxiety means it's like a storm.
பதட்டம் என்று சொன்னால் அங்கே உள்ளே ஒரு புயல், கொந்தளிப்பு.
Sometimes it is we are agitated with somebody else.
சில சமயத்திலே மற்றவர்களை பார்க்கும்போது அப்படியே கொந்தளிக்கிறது உள்ளே உள்ளம்.
It can happen to any of us.
நாம் யாருக்குமே அது நடக்க வாய்ப்புண்டு.
Due to some circumstances.
சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நடக்க வாய்ப்புண்டு.
We have to be very careful.
ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
Many years ago,
அநேக ஆண்டுகள் முன்பதாக,
I went to one of our weekly Wednesday meetings.
எங்களுடைய வாரந்தோறும் நடக்கக்கூடிய புதன்கிழமை கூட்டத்திற்கு சென்றேன்.
I think more than 20 years ago I was an elder in the church those days.
அந்த நாட்களில் அந்த சபையில் நான் மூப்பராக இருந்தேன், 20 ஆண்டுகள் முன்பாக பெங்களூரிலே.
And I went to the meeting and there was something some brother had to do there which was not done.
நான் அங்கே கூட்டத்துக்கு போனேன், அங்கே அந்த கூட்டத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரர் வந்து ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும், அவர் செய்யவில்லை.
And I was very agitated.
உள்ளே ஒரு கொந்தளிப்பு.
Where is he? Is not come and done this.
எங்கே அந்த சகோதரர்? இதை சொன்னோமே, ஏன் வந்து செய்யவில்லை?
That can happen sometimes when we arrange meetings also. Somebody is supposed to do something and they don't do it.
நாம் இது போன்ற கூட்டங்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது செய்கிறேன் என்று சொன்ன சகோதரர் செய்யவில்லை.
I was very agitated.
ஆகவே நான் உள்ளத்திலே கொந்தளிக்கிறது.
So we sang hymns for 15 minutes.
ஒரு 15 நிமிஷம் பாடல்களை பாடினோம்.
And then we always kneel down and pray for 15 minutes before I speak.
நான் பேசுக்கு முன்பு தான் எல்லாருமே 15 நிமிடம் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம்.
So I said, let's pray.
ஆகவே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னேன்.
And 15 minutes went by, everybody was praying. I'm still agitated in my heart.
15 nimisham ovvoruvarai jabikkirargal aanalum ullathile kondalippu nikkavillai.
I'm battling this.
Naan poradai kondirukiren.
20 minutes.
20 nimishamanadu.
25 minutes.
25 nimishamanadu.
Half an hour.
Arai mani neramanadu.
Everybody is wondering why Brother Zach is praying so long today.
They don't
know I am trying to come to rest in my heart.
அவர்கள் தெரியவில்லை தெரியாது நான் உள்ளத்திலே இளைப்பாறுதலுக்குள்ளாக வர முயற்சி ஏனென்றால்
I decided I will never speak when my heart is agitated.
என்னுடைய உள்ளம் குழம்பி இருக்கும் பொழுது கொந்தளிக்கும் பொழுது ஒரு காலம் நான் வார்த்தையை பேச மாட்டேன் என்று தீர்மானித்திருக்கிறேன்.
I will not speak to my wife.
மனைவினத்திலே பேச மாட்டேன்.
Or a neighbor.
பக்கத்து வீட்டுக்காரோட பேச
மாட்டேன். Because this agitation will come out.
என்னால அந்த கொந்தளிக்கிற காரியம் வெளியே வந்துவிடும்.
It's a simple rule.
இது மிகவும் எளிய ஒரு விதி.
Whenever you are agitated,
எப்பொழுதெல்லாம் நீங்கள் கொந்தளித்திருக்கிறீர்களோ,
keep your mouth shut.
வாயை மூடிக்கொள்ளுங்க.
Don't speak in the meeting.
கூட்டத்திலே பேச வேண்டாம்.
Don't speak to anybody till this has come to rest.
இந்த காரியம் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் ஒருமுறை யாரிடத்திலே பேச வேண்டாம்.
However much you control yourself, little bit of that rubbish.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் அடக்கினாலும் அந்த குப்பை கொஞ்சம் வெளியே வந்துவிடும்.
So I followed that rule to the best of my ability.
எனக்கு முடிந்த வரை நான் இந்த விதியை பின்பற்றிருக்கிறேன்.
Sometimes I made a mistake.
சில சமயங்களில் தவறு செய்திருக்கிறேன்.
Most of the time I try to keep that rule.
அநேக சமயங்களில் இந்த விதியை நான் பின்பற்றிருக்கிறேன்.
I should not speak.
உள்ளத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் நான் பேசுவதில்லை.
If you battle it, it'll become better and better with time.
இந்த காரியங்களில் போராடி கொண்டே இருந்தால் அது
So finally, I don't know, after about 30-40 minutes,
30-40 நிமிடங்கள் கடந்து
I was at rest.
எனக்கு சமாதானம் வந்தது.
Then I said amen and I got up and spoke.
ஆமென் என்று சொல்லி நான் எழுந்து பேச ஆரம்பித்தேன்.
And I told everyone.
எல்லாருக்கும் சொன்னேன்.
Never speak in the church when you are agitated.
உள்ளத்திலே குமுறல் இருக்கும் பொழுது ஒரு காலம் கூட்டங்களில் எழுந்து நின்று பேசவேண்டாம்.
You must have peace.
உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும்.
The church is to play a place of peace.
சபை என்பது சமாதானம் உள்ள ஒரு இடமாக இருக்க வேண்டும்.
See if many of you who are married.
திருமணமான அனைவர்
look back over your life.
வாழ்க்கை பின்னே திரும்பி பாருங்கள்.
We all have spoken when we were agitated.
நாம் எல்லாரும் இளைப்பாறுதல் இல்லாமல் குமுறிக் கொண்டிருக்கும் பொழுது பேசி இருக்கிறோம்.
Sometimes.
எப்பொழுதோ.
And don't you feel sorry about those times?
அப்படிப்பட்ட நாட்களுக்காக சமய நேரங்களுக்காக நீங்கள் வருத்தப்படுவதில்லையா?
Now don't you say oh I wish I had not spoken.
ஐயோ நான் அப்படி நேரத்துல பேசி இருக்க கூடாது. இப்போது உணர்கிறீர்களா?
You learned a lesson for the future.
இப்போது எதிர்காலத்துக்கென ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லையா?
Jesus said in the world you'll have tribulation.
இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
Please don't add to that confusion in your home also having problems.
அந்த உபத்திரவத்தோடு கூட உங்களுடைய வீட்டிலேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதோடு கூட கூட்ட வேண்டாம்.
You'll have peace.
என்னிலே உங்களுக்கு சமாதானம் உண்டு.
So the first place is to seek peace in our
முதலாவது நாம் சமாதானத்தை தேட வேண்டிய இடம் நம்முடைய இருதயம்.
As I said, sometimes it may take a little time.
நான் ஏற்கனவே சொன்னது போல அதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம்.
Then wait.
காத்திருங்கள்.
And
பிறகு
if God has given you the gift of tongues,
உங்களுக்கு அந்நிய பாஷை வரத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால்,
then you can keep on. That's what I do. Keep on speaking in tongues till the heart is at rest.
நீங்கள் உங்கள் இதயமானது இளைப்பாறும் வரை அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்கள். அதைத்தான் நான் செய்கிறேன்.
If God has not given you the gift of tongues,
தேவன் அந்நிய பாஷை வரத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால்,
then don't worry.
கவலைப்படாதீர்கள்.
Just pray in a known language and say, Lord, I want to be at peace.
தெரிந்த பாஷையிலே ஜெபிங்கள். ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும்.
But we must not speak when we are agitated.
ஆகவே நமக்கு இளைப்பாறு இல்லாமல் குமுறி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலம் பேசக்கூடாது.
See in Ephesians 4.
எபேசியர் 4 அதிகாரம்.
It says
சொல்லப்பட்டிருக்கிறது
verse 26.
26 வசனம்.
Be angry but don't sin.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்.
Yeah, there may be anger in your heart about something.
ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்கள் உள்ளத்தில் கோபம் இருக்கலாம்.
But don't sin by speaking something like when you are like that.
அப்படி இருக்கும் பொழுது பேசி நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம்.
See, this is a quotation from the Old Testament Psalm 4.
இந்த வசனம் சங்கீத 4-லே உள்ளதான மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு வசனம்.
This is the New Testament.
இது புதிய ஏற்பாடு.
The same verse in the Old Testament is little different.
இதே வசனம் பழைய ஏற்பாட்டிலே வித்தியாசமாக சற்று வித்தியாசமாக இருக்கிறது.
Psalm 4
சங்கீதம் 4
verse 4
நான்காம் வசனம்.
See, in the Old Testament they did not have the Holy Spirit.
பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
So how to control the anger without the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் எப்படி கோபத்தை அடக்குவது?
Almost impossible.
கிட்டத்தட்ட கூடாத காரியம்.
We need the Holy Spirit to control anger.
நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை.
That's why we need to be filled with the Holy Spirit.
ஆகவே தான் நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்.
That's why in the Old Testament there was in the 10 commandments one commandment was not thou shall not get angry.
ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு கற்பனை கோபம் கொள்ளாதீர்கள் என்று இல்லை.
If that commandment was there everybody would be disobeying it every day.
அந்த கற்பனை இருந்திருக்குமே ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த கற்பனைக்கு எல்லாரும் கீழ்ப்படியாமலே இருந்திருப்பார்கள்.
We know that anger is a sin. Why didn't the Lord make that one of the 10 commandments?
கோபம் பாவம் என்று தெரியும். அப்படியானால் ஏன் தேவன் 10 கற்பனைகளை அதை சேர்க்கவில்லை?
Because
God knew nobody has the Holy Spirit. How can you give such a commandment?
யாருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. அப்படியானால் எப்படி இந்த கற்பனையை கொடுப்பது என்று ஆண்டவருக்கு தெரியும்.
That is like asking a boy to lift 1000 kilos over his head.
தன்னுடைய ஒரு பையனை பார்த்து தனக்கு தலைக்கு மேலாக 1000 கிலோகிராமை தூக்கு என்று சொல்வது போல.
How can you do that? No father,
அப்படி செய்ய முடியும்.
No father will give such a command.
எந்த ஒரு தகப்பனும் அப்படிப்பட்ட கட்டளை கொடுக்க மாட்டார்.
So God never gave that command, you shall not get angry.
ஆகவே நீ கோபப்பட கூடாது என்ற கட்டளையை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கவில்லை.
But in the New Testament it is there.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த கட்டளை இருக்கிறது.
Don't sin with anger.
நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே.
So in Psalm 4,
சங்கீதம் 4,
in verse 4,
நான்காம் வசனம்.
In the margin of my Bible it reads like this.
என்னுடைய வேதாகமத்தினுடைய அந்த மார்ஜினில் ரெஃபரன்ஸ்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது.
Tremble with anger but don't sin.
நீ கோபத்தில் நடுங்கினாலும் பாவம் செய்யாதே.
How is it in Tamil?
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே.
Yeah. That's correct.
சரிதான்.
But how could they overcome it in the Old Testament?
பழைய ஏற்பாட்டில் இந்த கோபத்தை எப்படி மேற்கொண்டார்கள்?
The Lord has given a very practical advice.
தேவன் நடைமுறைக்குத்த ஒரு ஆலோசனையை புத்தி
கொடுக்கிறார்.
கோபம் வரும்பொழுது,
to avoid sinning,
நீ பாவம் செய்யாமல் இருப்பதற்கு,
it says there, go to your bedroom and lie down in your bed.
உன்னுடைய படுக்கை அறைக்கு சென்று உன்னுடைய படுக்கையிலே படுத்துக்கொள்.
And keep quiet.
அமைதியாயிரு.
And meditate on the word of God.
தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிரு.
Then when it has become calm, then get up and come.
அங்கே ஒரு இளைப்பாறுதல் வந்துவிட்ட பிறகு வரலாம்.
When you don't have the power of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாத பட்சத்தில்,
then it's better to go and lie down or sit down somewhere quietly by yourself.
கோபம் வரும்பொழுது நீங்கள் எங்கேயாவது அமைதியாக போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள் அல்லது படுத்துக் கொள்ளுங்கள்.
The Bible is very practical.
வேதம் மிகவும் நடைமுறையானது.
When you don't have the Holy Spirit, best thing is to go and lie down in a bed.
பரிசுத்த ஆவியின் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த காரியம் படுத்துக் கொள்ளுங்கள்.
Don't open your mouth.
வாயை திறக்க வேண்டாம்.
But in the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
it says we should not speak when we are agitated.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பேசாதீர்கள்.
So back to Philippians 4:6.
பிலிப்பியர் 4 அதிகாரம் சொல்கிறது,
be anxious for nothing.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல்.
How to do it, Lord?
ஆண்டவரே எப்படி செய்வது? ஆண்டவரே,
every situation tell the Lord about it.
எல்லா சூழ்நிலையையும் நீங்கள் தேவனிடத்தில் அதை பற்றி சொல்லுங்கள்.
Lord,
ஆண்டவரே,
there's some agitation in my heart now.
இந்த உள்ளத்திலே ஒரு கலக்கம் ஏற்பட்டுவிட்டது.
This man was supposed to do something, he didn't do it.
இந்த மனிதர் அதை செய்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை.
My child is seriously sick.
என்னுடைய குழந்தை இப்பொழுது ஒரு கொடிய வியாதி வந்து விட்டது.
ஹாஸ்பிட்டலில்
இருக்கிறார். எப்போதுமே பதட்டம்.
What shall I do, Lord?
ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவரே,
it says here, tell the Lord about it.
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
Let your requests be made known to God. Verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்களுடைய வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
And it says also, thank him.
அதே சமயத்திலே அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
You know, when we say amen in a prayer,
ஒரு ஜபத்திலே ஆமீன் என்று சொல்லும் பொழுது,
amen is not an English word or Tamil word.
ஆமீன் என்பது ஆங்கில வார்த்தையும் இல்லை, தமிழ் வார்த்தையும் அல்ல.
It's a Hebrew word.
அது ஒரு எபிரேய வார்த்தை.
And it's a Hebrew word which means it will be like that.
அது அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம் கொண்ட ஒரு எபிரேய பதம்.
So whenever you say amen to a prayer,
ஒரு ஜபத்துக்கு ஆமீன் சொல்கிறீர்களோ,
you're saying yes, it will be like that.
ஆம், அது அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம்.
So when you say it will be like that, you're thanking the Lord. Yeah, it will be like that.
அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். அப்படியே ஆகட்டும்.
I'll show you the first time that word amen comes in the Bible.
வேதத்திலே முதல் முறை இந்த ஆமீன் என்ற பதம் எங்கே வருகிறது என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In the Hebrew language.
எபிரேய பதத்திலே, மொழியிலே.
Abraham had no children.
ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே இல்லை.
His wife was old.
மனைவி வயது சென்றவளாகிவிட்டார்கள்.
And in Genesis 15,
ஆதியாகமம் 15 அதிகாரம்,
one day God called Abraham outside at night.
ஒரு நாளிலே இரவிலே ஆபிரகாமே வெளியே வா என்று ஆண்டவர் அழைத்தார்.
And said, look at the heavens, verse 5.
Genesis 15,
verse 5.
ஆதியாகமம் 15:5.
You have no children, Abraham.
ஆபிரகாம், உனக்கு பிள்ளைகள் இல்லை.
Look at the heavens.
வானத்தை அண்ணாந்து பார்.
Count the stars if you can.
உன்னால் முடிந்தால் அந்த நட்சத்திரங்களை எண்ணு.
How can you count the stars?
நட்சத்திரங்களை எப்படி எண்ணுவது?
God said, your descendants will be so many.
உன்னுடைய சந்ததி நட்சத்திரங்களை போல திரளாய் பெருகுவார்கள்.
And in the Hebrew it says,
எபிரேயிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வசனம்,
he said amen to the Lord.
கர்த்தர் சொன்னதற்கு ஆமென் என்று சொன்னாராம்.
Here it says he believed in the Lord.
இங்கே கர்த்தரை விசுவாசித்தான் என்று
சொன்னார். That word believed is in Hebrew amen.
இங்கே விசுவாசித்தான் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே ஆமென் என்று இருக்கிறது.
So what did Abraham say?
ஆபிரகாம் என்ன
சொன்னார்? God said you're going to have children like the stars in the sky.
வானத்து நட்சத்திரங்களை போல உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார்.
He didn't say how long, nothing.
எப்படி, எவ்வளவு நாட்கள் பிடிக்கும் என்றெல்லாம் கேட்கவில்லை.
You said it.
ஆண்டவரே சொல்லிவிட்டீர்.
ஆமென்,
ஆமென்.
And God was so happy with him, it says here he counted it to him for righteousness.
தேவன் மிகுந்த சந்தோஷமுள்ளவராய் இருந்தபடினாலே அதை அவனுக்கு நீதியாக எண்ண பண்ணினார்.
So that is what he tells us to do.
இதைத்தான் நாம் செய்ய முடியாக சொல்கிறார்.
Make your request known to God.
உங்கள் வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
And believe all that Jesus said.
இயேசு சொன்னவைகளை எல்லாம் விசுவாசியுங்கள்.
God is a loving father.
தேவன் அன்பான தகப்பன்.
He always gives good things to those who ask him.
அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையான காரியங்களை தருவார்.
Lord, you will never give me anything evil.
அவர் தீமையான ஒரு காரியத்தை தர மாட்டார்.
You will always give me good.
அவர் எப்பொழுதும் நன்மையானவைகளை வழங்குவார்.
So I ask you for it.
ஆகவே நான் அவரிடத்தில் கேட்டிருக்கிறேன்.
And I want to believe that you will do it for me.
ஆண்டவரே, எனக்காக இதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன்.
And if you don't do it the way I want it,
நான் விரும்புகிற விதமாய் நீர் செய்யவில்லை என்றால்,
and you do it some other way,
நீர் வேறு விதத்தில் செய்தீர் என்றால்,
I believe that will be better than the way I chose.
நான் தேர்ந்தெடுத்த வழியை காட்டிலும் நீர் தேர்ந்தெடுத்த வழி மேன்மையானது என்று அறிந்திருக்கிறேன்.
If you can believe one thing,
ஒன்றை மட்டும் நீங்கள் நம்புவீர்களானால்,
that God knows better than you what is good for you.
உங்களுக்கு எது நன்மையானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதை காட்டிலும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்தால்,
I want to ask you that question.
நான் உங்களை கேள்வி கேட்கிறேன்.
Do you believe that God knows better than you what is good for you?
உங்களுக்கு எது நன்மையானது என்பதை உங்களை காட்டிலும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறாரா இல்லையா?
Supposing you have a serious sickness.
உங்களுக்கு ஒரு கொடிய வியாதி வந்துவிட்டது.
And you go to the best doctor and the best hospital in Tuticorin.
தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிறந்த மருத்துவமனைக்கு சிறந்த மருத்துவரிடத்தில் செல்கிறீர்கள்.
And you trust him.
அவரை நம்புகிறீர்கள்.
And nobody likes to go through an operation.
யாருமே அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு விருப்பமில்லை.
The doctor says, I have to take you through a very painful operation, but you can be cured.
ஆனால் மருத்துவர் சொல்கிறார், மிகவும் வேதனையான ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், ஆனாலும் நீ சுகமடைவாய்.
It may take you 6 months to get over it.
அதை சரியாக்குவதற்கு 6 மாதங்கள் ஆகலாம்.
You trust that doctor.
நீங்கள் அந்த மருத்துவரை நம்புகிறீர்கள்.
And you allow him to put you to sleep and cut you open.
உங்களை நித்திரை வர செய்து உங்களை வெட்டி அறுத்து உங்களை சரீரத்தை திறக்க அனுமதிக்கிறீர்கள்.
If that doctor was your enemy, will you allow him to do it?
அதே அந்த மருத்துவர் உங்களுடைய சத்ருவா இருந்தால் அதை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பீர்களா?
You don't even know him, but you trust him.
நீங்கள் அந்த மருத்துவர் யாரென்றே அதிகமாக தெரியாத ஆனாலும் அவரை நம்புகிறீர்கள்.
I have thought of that example.
நான் இந்த உதாரணத்தை எண்ணி பார்த்தேன்.
Lord, I can trust a doctor.
ஆண்டவரே, நான் ஒரு மருத்துவரை நம்ப முடிகிறது.
You are my father.
ஆனால் நீர் என்னுடைய தகப்பன்.
There are many things he knows what is best for my body as a doctor.
அவர் மருத்துவரா இருக்கிற அந்த நிலையிலே என்னுடைய சரீரத்துக்கு எது நல்லது என்பதை அறிந்திருக்கிறார்.
Why do I submit? Because I know that he knows better than me.
ஏன் நான் அவருக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னால், நான் அறிந்திருக்கிறதை காட்டிலும் அதிகமாக அந்த மருத்துவர் என்னை குறித்து அறிந்திருக்கிறார்.
I will not submit to somebody on the street who knows less than me.
என்னை காட்டிலும் குறைவாக அறிந்திருக்கக்கூடிய ரோட்டிலே போகிறவனுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன்.
So I say, Lord, you know better than me about everything in my life. ஆகவே
என்னுடைய வாழ்க்கையை குறித்த சகல காரியங்களையும் ஆண்டவர் என்னை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர்.
If you allow me to go through this, I accept it.
இதன் மூலமாக என்னை அனுமதித்தீர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன்.
Sometimes God allows us to go through very painful circumstances.
சில சமயத்திலே மிகவும் வேதனையான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மை எடுத்து செல்கிறார்.
When we get sick,
வியாதிப்படும் பொழுது,
there could be one or two reasons for it.
அதற்கு ஒன்று இரண்டு காரணங்கள் இருக்கலாம்.
Maybe he wants to show us his healing power.
ஒருவேளை அவர் தம்முடைய சுகமாக்கும் வல்லமையை நம் மூலமாக விளங்க செய்ய முடியும்.
Maybe he wants to humble us so that we don't become so proud like Paul.
பவுலை போல அவர் கிடைத்த அனுபவத்தை போல நம்மை தாழ்த்த முடியாக அவர் ஒரு செய்யலாம் பெருமையடையாமல் இருக்க
முடியாது.
பவுலை உன் மூலமாக பல காரியங்களை நான் செய்து கொண்டு வருகிறேன், ஆகவே நீ பெருமை அடைய முடியாத அபாயத்தில்
இருக்கிறாய்.
ஆகவே உன்னை தாழ்மையா வைப்பதற்கு சில வியாதிகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது.
Paul said, okay, you know best, Lord.
ஆண்டவரே, நீ நன்றாக அறிந்திருக்கிறீர், சரி ஆண்டவரே என்று சொன்னார்.
Sometimes he allows us to go through sickness so that we can have compassion on other people who are sick.
சில சமயங்களிலே வியாதிப்பட்டிருக்கக்கூடிய மற்றவர்கள் மேல் நாம் இறங்கத்தக்கவர்களாக இருக்க முடியாது, மனதிற்கு முடிவுகளாக இருக்க முடியாது, நமக்கு வியாதி அனுமதிக்கலாம்.
Those have never been sick and never have compassion on others who are sick.
வியாதி வராதவர்கள் ஒரு காலம் வியாதிப்பட்டவர்களிடத்திலே மனதிற்குமா இருக்க முடியாது.
They become very hard.
அவர்கள் கடினமாக இருப்பார்கள்.
I don't want to be like that.
நான் அப்படி இருக்க விரும்பவில்லை.
I want to be humble, I want to be compassionate.
நான் தாழ்மையாய் மனதிற்குமுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன்.
Say, Lord, so if you want me to be sick once in a while, do it.
ஆண்டவரே, ஒரு எப்போதுமாவது நான் வியாதியா இருக்க முடியாது என்று அனுமதித்தால் செய்ய மாட்டவரே.
God knows what is best for us.
ஆகவே நமக்கு எது சிறந்தது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்.
ஆண்டவரே, I'm a bit worried about this.
நான் இதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
In my family,
என்னுடைய குடும்பத்திலே
some problem with some child.
என்னுடைய குழந்தையை குறித்து ஒரு பிரச்சனை.
But ஆனால் you want me to be at peace.
நீர் நான் சமாதானத்தோடு இருக்க விரும்புகிறேன்.
You said peace to all people with whom you are pleased.
ஆண்டவரே, நீர் யாரெல்லாம் பிரியமாயிருக்கிறீரோ அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னீர். ஆண்டவரே,
I am one you are pleased with.
ஆண்டவரே நீர் பிரியமா இருக்கிறவர்களில் நானும் ஒருவன்.
I want peace in my heart.
என் உள்ளத்திலே சமாதானம்.
I want zero agitation in my heart.
என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரே இருக்கக்கூடிய கலக்கம் பூஜ்யமா இருக்க வேண்டும்.
I'll tell you honestly,
நேர்மையா சொல்கிறேன்,
I tried to live like that the whole day.
முழு நாளும் இப்படியே நான் வாழ விரும்புகிறேன்.
Every day.
ஒவ்வொரு நாளும் இப்படியே தான் வாழ விரும்புகிறேன்.
Sometimes something comes up.
சில சமயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் வருகிறது.
We live in a difficult world.
நாம் கடினமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Lord, I want to be at peace.
ஆனால் ஆண்டவரே நான் சமாதானத்தோடு இருக்க வேண்டும்.
I want to be in tension and agitation.
ஆண்டவரே எப்பொழுதும் மன அழுத்தத்தோடு குழப்பத்தோடு கலங்கி இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே.
So make your request known to God.
ஆகவே உங்களுடைய வேண்டுதலை ஜெபத்தோடு தெரியப்படுத்துங்கள்.
And thank him that he's heard it.
அவர் உங்கள் ஜெபத்தை செவி கொடுத்து அப்படினாலே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நன்றி செலுத்துங்கள்.
Say amen, it will be so.
ஆமென் என்று சொல்லுங்கள்.
That it will be like that.
அது அப்படியே ஆகக்கடவுது என்று சொல்லுங்கள்.
Then it says in verse 7, the peace of God will guard your heart.
அப்பொழுது ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை காத்துக்கொள்ளும்.
So that's the first step to peace.
இதுதான் சமாதானத்தின் முதல் படி.
In my heart.
என் உள்ளத்திலே.
And then
அதற்கு பிறகு
next
அடுத்து
I must pursue peace with all men as we read in Hebrews 12.
நாம் எபிரேயர் 12 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தது போல யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள்.
And see, we cannot be at peace with everybody because some people don't want to be at peace with us.
சில பேர் நம்மோடு கூட சமாதானமாய் இருப்பதற்கு அவங்களுக்கு விருப்பமில்லை. ஆகவே நாமாக எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க முடியாது.
See, Jesus could never be at peace with the Pharisees.
பரிசேயர்களோடு கூட இயேசு ஒரு காலம் சமாதானமாய் இருக்க முடியவில்லை.
They will never want to be at peace with him.
ஒரு காலம் இயேசுவோடு கூட அவங்களுக்கு சமாதானம் இருக்க தேவையில்லை.
He wants to be at peace with them.
அவர் அவங்களோடு கூட சமாதானமாய் இருக்க விரும்புகிறார்.
So he said, Lord, in the last days you said in me you have peace, in the world you'll have tribulation.
ஆண்டவரே கடைசி நாட்களிலே என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் இருக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னீர்.
I'm trying to be at peace with that person. He doesn't want to be at peace with me.
நான் இவரோடு கூட சமாதானமாய் இருக்க விரும்புகிறேன். அவருக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே.
I want to be at peace with my neighbor but he's always fighting.
என் பக்கத்து வீட்டுக்காரரோட சமாதானமாய் இருக்க விரும்புகிறேன். அவர் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறார்.
Somebody in my office I want to be at peace with them but they're always creating a fight.
என்னுடைய அலுவலகத்தில் இன்னாரோடு கூட சமாதானமாய் இருக்க விரும்புகிறேன். ஆனால் அவர் எப்பொழுதுமே ஒரு சண்டை போடுகிறவராய் இருக்கிறார்.
So what does it say?
இப்போ என்ன சொல்கிறது?
Romans
Romans
12
Romans 12th chapter
verse 18
18th verse
This is the only commandment in the Bible where it says do it if possible
வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டளை எப்படிப்பட்ட கட்டளை என்று சொன்னால் கூடுமானால் இதை செய்யுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கட்டளை.
There is no commandment like that anywhere else.
இது போன்ற வேறு எந்த ஒரு கட்டளையும் இல்லை.
It doesn't say if possible don't lust after women.
கூடுமானால் ஸ்திரிகளை இச்சிக்காதிருங்கள் என்று சொல்லவில்லை.
No, don't lust after women.
ஸ்திரிகளை இச்சிக்காதிருங்கள்.
If possible don't get angry.
கூடுமானால் கோபப்படாதிருங்கள்
என்று இல்லை. No, don't get angry.
இல்லை, கோபப்படாதிருங்கள்.
If possible love your enemies.
கூடுமானால் சத்ருளை சிநேகிங்கள். இல்லை,
love your enemies.
சத்ருவை சிநேகிங்கள்.
Every commandment in the Bible is like that.
வேதத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு கட்டளையும் இப்படி தான் இருக்கு.
Except one command.
ஒரே ஒரு கட்டளையை தவிர.
Romans 12:18.
ரோமர் 12:18.
If possible as much as it lies in you be at peace with all men.
கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள்.
Because
ஏனென்றால்
the person may not want to be at peace with you.
அந்த நபர் உங்களோடு கூட சமாதானமாய் இருக்க விருப்பம் இல்லாம இருக்கலாம்.
Don't condemn yourself.
ஆகவே உங்களை குற்றம் இருக்க வேண்டாம்.
Some people have asked me this question.
சில பேர் இந்த கேள்வி என்னிடம் கேட்டிருக்கிறார்கள்.
Brother Jack, I go to somebody and say please forgive me for what I did, I made a mistake.
சகோதர சாக் அவர்களே, நான் இன்னாரிடத்தில் போய் என்னை மன்னித்து விடுங்கள், இந்த காரியத்தை தவறு செய்து விட்டேன் என்று மனம்
No, I'm not going to forgive you.
நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்.
So Brother Jack, what shall I do now?
சகோதர ஜாக் அவர்களே, நான் என்ன செய்யட்டும்?
Forget it.
மறந்து விடுங்கள்.
You have done what God told you to do.
தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்து விட்டீர்கள்.
If he does not forgive you, that is his business.
அவர் உங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அது அவருடைய காரியம்.
You have done your part.
உங்களுடைய பகுதியை நீங்கள் செய்து விட்டீர்கள்.
As much as you it lay in you, you did it.
உங்களால் ஆன மட்டும் கூடுமானால் நீங்கள் செய்து விட்டீர்கள்.
We must recognize that we cannot be at peace with everybody in the world.
இந்த உலகத்தில் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க முடியும் என்பது கூட அந்த காரியம்.
So many Christians hate me because of the things I preach.
நான் பிரசங்கிக்கக்கூடிய காரியங்களினாலே அநேக கிறிஸ்தவர்கள் என்னை வெறுக்கிறார்கள்.
So many pastors hate me because I tell them to give up their title and stop collecting money.
நீங்கள் உங்களுடைய பட்டத்தை விட்டு விடுங்கள், பணத்தை வசூல் செய்வதை நிறுத்தி விடுங்கள் என்று நான் சொல்லுகிறபடினாலே அநேக பாஸ்டர்மார்கள் என்னை எதிர்க்கிறார்கள்.
They don't want to be at peace with me.
அவர்கள் எப்படி அவர்கள் என்னோடு கூட சமாதானம் அவர்களுக்கு தேவையில்லை.
But I'm not going to change my message to be at peace with them.
ஆனால் அவர்களோடு கூட சமாதானமாகும்படியாக என்னுடைய செய்தி நான் மாற்ற தயாராக இல்லை.
My message is from God's word.
என்னுடைய செய்தி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது.
If you don't want to be at peace with me, that's fine.
நீங்கள் அதை கேட்க மனதில் என்று சொன்னால் சரி.
But as much as lies in me,
ஆனால் என்னால் ஆன மட்டும்
I must seek for peace with everyone.
நான் எல்லாரோடும் சமாதானத்தை தேட வேண்டும்.
For example,
உதாரணமாக
you have often heard me ask this question.
அடிக்கடி நான் இந்த கேள்வியை கேட்கிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
There are new people here and younger people.
இங்கே வளர்ந்து வருகிற வாலிபர்கள் இளைஞர்கள் உண்டு, புதிதாய் வருகிறவர்கள் உண்டு,
newly married couples.
புதிதாய் திருமணமான தம்பதியர் உண்டு.
For their benefit I want to ask this question again.
ஆகவே அவருடைய நன்மைக்காக இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன்.
If a husband and wife have a fight.
ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தால்
who should ask forgiveness first?
முதலாவது யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்?
Who should go and say please forgive me?
என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி யார் முதலாவது கேட்க வேண்டும்?
Who should seek to restore fellowship and peace first?
அந்த ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் மீண்டும் கொண்டு வருவதற்கு யார் முதல் படி எடுக்க வேண்டும்?
Most people in India will say the wife, because the man is the maharaja, naturally the
இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது சொன்னால் புருஷன் மகாராஜா, மனைவிதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள்.
But nowadays some women are also like maharanis. They won't.
ஆனால் இந்த நாட்டில் காலம் மாறிவிட்டது, சில ஸ்திரீகளும் மகாராணி ஆகிவிட்டார்கள்.
It's not like the old days where all uneducated village women.
அந்த நாட்டிலே படிக்காத கிராம பெண்களை போல இந்த நாட்டில் இல்லை.
So the question is for a Christian.
ஆனால் இப்பொழுது நான் கேட்கக்கூடிய கேள்வி கிறிஸ்தவர்களுக்கு.
Christian husband and wife.
கிறிஸ்தவ கணவனும் மனைவியும்
in CFC church.
CFC சபையிலே
they have a conflict.
அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துவிட்டது.
Who should take the first step to restore fellowship?
இந்த ஐக்கியத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு யார் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும்?
And the answer is,
பதில் என்ன தெரியுமா?
God and man had a broken fellowship.
தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு முறிந்திருந்தது.
From the days of Adam.
ஆதாமின் நாட்களிலிருந்து.
Who took the first step to restore that fellowship?
இந்த உறவை ஐக்கியத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு முதல் படி எடுத்து வைத்தது யார்?
Even in Eden, did Adam go looking for God or God came looking for Adam?
ஏதன் தொட்டதை எடுத்துக்கொள்ளுங்களேன், அங்கே ஆதாம் தேவனை தேடி சென்றாரா அல்லது தேவன் ஆதாமை தேடி வந்தாரா?
God came looking for Adam.
தேவன் ஆதாமை தேடி வந்தார்.
When Jesus came to earth, it's the same thing. God came looking for man.
இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது அதுவும் அதே காரியம்தான், தேவன் மனிதனை தேடி வந்தார்.
So who took the first step?
ஆகவே யார் முதல் படி எடுத்து வைத்தது?
The more spiritual person.
யார் அதிக ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறார்களோ.
That is why God came.
ஆகவே தான் தேவன் வந்தார்.
So here is the answer.
ஆகவே இங்கே பதில் இருக்கிறது.
If a husband and wife have a conflict, who should take the first step?
ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்தால் அதை சரி செய்வதற்கு யார் முதல் படி எடுக்க வேண்டும்?
What is the answer?
என்ன பதில்?
Whoever is more spiritual.
யார் இரண்டு பேர்லே அதிக ஆவிக்குரியவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் தான் முதல் படி எடுக்க வேண்டும்.
But the husband says, I am more spiritual.
புருஷன் நான் தான் ஆவிக்குரியவர்களா வளர்ந்திருக்கிறேன்
என்று சொன்னால், the wife says, no, I am more spiritual.
இல்லை இல்லை நான் தான் வளர்ந்திருக்கிறேன் என்று மனைவி சொன்னால்,
then you should be running to each other and
apdiyal rendu varum odi neengal sari seiya vendum.
Why is that not happening?
Anal idu yen nadakkavadillai?
Because we haven't understood
endra naam vilangikollavillai
that the more spiritual person has to take the first step.
Adhiga aavikuriyavan dan mudhal padi eduthu vekka vendum.
So always seek to be the more spiritual person.
Aagave eppozhudume adhiga aavikuriyavar navarai irukka thedungal.
As much as lies in you, seek to be at peace with
all.
Ungal
aana mattum ellarodum samadhanamaayirungal.
Don't keep a grudge in your heart against anybody.
Yaar meedum ullathile neengal oru manathangalai veithukondirukkavendam, oru kurai veithukondam.
It doesn't say in Romans 12:18 with all believers, it says with all men.
Inge ella viswasigalodum samadhanamaayirungal endru sollapadavillai. எல்லா
மனுஷரோடும்
உங்களால் என்னால் ஆன மட்டும்
I must have no grudge against anybody.
யார் மீதும் எனக்கு உள்ளத்தில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது.
Because keeping a grudge is like swallowing poison.
உள்ளத்தில் ஒரு குறை வைத்துக் கொண்டிருப்பது விஷத்தை விழுங்குவது போல.
It's foolish.
அது புத்தியீனம்.
Somebody did some harm to you.
யாரோ உங்களுக்கு ஒரு தீமை செய்து விட்டார்.
And you won't forgive him.
நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும். மன்னிக்க முடியவில்லை.
He has already harmed you.
ஏற்கனவே உங்களுக்கு தீமை செய்து விட்டான்.
You don't forgive him, you're harming yourself again.
நீங்கள் அவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு மீண்டும் நீங்கள் இன்னும் ஒரு தீமை செய்து கொள்கிறீர்கள்.
Foolish.
அது புத்தியீனம்.
Forgive him.
மன்னியுங்கள்.
Because God can do miracles for you when you forgive him.
நீங்கள் மன்னிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய முடியும்.
So peace in the heart first.
ஆகவே உள்ளத்திலே சமாதானம் என்பது முதல்.
Peace with all human
எல்லா மனிதர்களோடும் சமாதானம்.
Let us pursue that this year.
இந்த வருஷத்திலே நாம் இதை தேடுவோமாக.
In the world there will be tribulation.
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
All men will hate you.
எல்லா மனுஷரும் உங்களை பகைப்பார்கள்.
In Christ.
ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய்.
We'll keep peace in our heart.
நம்முடைய உள்ளத்திலே சமாதானத்தை வைத்துக்கொள்வோம்.
As much as lies in us, peace with everybody.
உங்களால் ஆன மட்டும் குடும்பமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள்.
Be ready to ask forgiveness from anyone.
யாரிடத்திலே வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாக இருங்கள்.
Even from a beggar.
ஒரு பிச்சைக்காரன் கூட. யாரிடத்திலும்
even from a child
ஒரு சிறிய குழந்தை இடத்திலிருந்து
a servant who works in your house
அல்லது உங்களுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி
இடத்திலிருந்து you spoke rudely to her
நீங்கள் காரசாரமாய் பேசி விட்டீர்கள்
humble yourself
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்
go and say I'm sorry I should not have spoken like that
நான் அப்படி பேசிறதுக்கு கூடாது மன்னித்து விடு என்று கேளுங்கள்
God will give you grace
தேவன் உங்களுக்கு கிருபை தருவார்
you'll become a conqueror in Christ
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயாளியாய் மாறுவீர்கள்
I decided that many years ago
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை நான் தீர்மானித்தேன்
life has become very very happy
என்னுடைய வாழ்க்கை மிகுந்த சமாதானமுள்ள சந்தோஷமுள்ள வாழ்க்கையாய் மாறிவிட்டது
That's how God wants us to live this year.
இந்த வருஷத்திலே நாம் இப்படி தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Let's bow before God.
நாம் தேவனுக்கு முன்பாக தலைகளை வணங்குவோம்.
So, dear brothers and sisters, I hope you have understood what it means to be at peace in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக சமாதானமாய் இருப்பது என்பது என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான்
நம்புகிறேன். In your heart first.
முதலாவது உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம்
and then with as much as possible with all men
குடும்பமான எல்லா மனுஷரோடும் சமாதானம்
there are many sicknesses that are not healed because we have a grudge against somebody
யாரோ ஒருவர் மீது உங்களுக்கு ஒரு குறை இருக்கிற அப்படினாலே அநேக வியாதிகள் சுகமாகாமல் இருக்கிறது
forgive them
அவர்களை மன்னித்து விடுங்கள் இப்பொழுதே
right now
இப்பொழுதே மன்னித்து விடுங்கள்
I want to pray a little prayer for those who are sick here
இங்கே வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஒரு ஜபத்தை செய்ய விரும்புகிறேன்
right now
இப்பொழுதே நான் ஜெபிக்க விரும்புகிறேன்
and I want to ask you one question
ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன்
have you forgiven everybody
எல்லாரையும் நீங்கள் மன்னித்து விட்டீர்களா
otherwise you cannot be healed
இல்லாவிட்டால் நீங்கள் சுகமாக்கப்பட முடியாது
if you have not forgiven anyone
நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால்
say right now
இப்பொழுதே சொல்லுங்கள்
Lord Jesus
ஆண்டவராகிய இயேசுவே
I forgive that person right now
இப்பொழுதே கர்த்தாவே இந்த நபரை நான் மன்னிக்கிறேன்
and that other person who did me harm
எனக்கு தீமை செய்த இந்த நபர்
I forgive him
அவரை மன்னிக்கிறேன்
and this other person
இந்த நபரை மன்னிக்கிறேன்
this relative
இந்த சொந்தக்காரரை
this neighbor
இந்த பக்கத்து வீட்டுக்காரரை
this person in the office
அலுவலகத்தில் வேலை செய்யற இந்த நபரை
I forgive all those who cheated me
ஆண்டவரே என்னை ஏமாற்றின எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்
right now
இப்பொழுதே ஆண்டவரே
And if you remember some names name them say lord I forgive this person this person this person
innar ungalku peyar therinjirundal andha peyarai solli neengal solungal aandavare innarai naan mannikiren innarai naan mannithu vidugiren endru peyarai solli solungal
lord and I don't want to bring this up again
aandavare meendum idai naan kondu vara virumbavillai
I have forgiven him and I'm burying the matter here
aandavare naan avare mannithu indha edathile adai naan pudaithu podugiren
I'm not going to dig it up again
meendum naan thondi edukka virumbavillai
then you say
அப்பொழுது அதுக்கு பிறகு சொல்லுங்கள்
லார்ட் ஜீசஸ்
ஆண்டவராகிய இயேசுவே
ப்ளீஸ் டச் மை பாடி
என்னுடைய சரீரத்தை தொடும் ஆண்டவரே தயவு செய்து
அண்ட் ஹீல் மீ
என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே
ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் பாடி ஃபார் யுவர் க்ளோரி
இந்த சரீரத்தை உம்முடைய மகிமைக்காக நான் பயன்படுத்த விரும்புகிறேன்
ஐ அம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஹீல் மீ டு லிவ் ஃபார் மை செல்ஃப்
ஆண்டவரே எனக்காகவே நான் வாழும்படியாக நீர் சுகமாக்க முடியாய் கேட்கவில்லை
ஐ அம் ஆஸ்கிங் யூ டு ஹீல் மீ சோ தட் ஐ கேன் லிவ் மோர் ஹோல் ஹார்ட்டட்லி ஃபார் யூ
உமக்கென்று முழு இதயம் உடையவனாய் ஆண்டவரே நான் வாழ்வதற்காக சுகத்தை கேட்கிறேன்
ஐ வாண்ட் டு கிவ் மை ஹோல் பாடி டு யூ ஃப்ரம் ஹெட் டு ஃபுட்
ஆண்டவரே தலையிலிருந்து கால் வரை இந்த முழு சரீரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே
ப்ளீஸ் ஃபில் மீ வித் தி ஹோலி ஸ்பிரிட்
என்னை ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பும் ஆண்டவரே
புட் யுவர் நெயில் பியர்ஸ்ட் ஹேண்ட் ஆன் மை ஹெட்
ஆணி பாய்ந்த கரங்களை ஆண்டவரே என் தலையில் வைப்பீராக
பிரிங் ஹீலிங் இன்டு மை பாடி
ஆண்டவரே என் சரீரத்துக்கு சுகத்தை கொண்டு வருவீராக
Yes Lord Jesus I pray for all those who are calling out to you in faith right now.
ஆண்டவரே இப்பொழுதே விசுவாசத்தினால யாரெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
You are a God who gives good gifts to those who ask him.
ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே.
And healing is a good gift.
ஆண்டவரே சுகப்படுத்துதல் என்பது நன்மையான வரம் ஆண்டவரே.
Please give it to us.
ஆண்டவரே எங்களுக்கு தயவு செய்து தாரும்.
We are a needy people.
ஆண்டவரே எங்கள் தேவையில் உள்ள மக்கள் ஆண்டவரே.
Many are poor they cannot go to hospitals and doctors.
அநேகர் ஆண்டவரே ஏழைகளாக இருக்கிறபடினாலே மருத்துவத்துக்கோ நீரங்களுக்காக செய்வீர் என்று ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே
ஹெல்ப் आवर அன்பிலீஃப்
ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்வீராக
थैंक यू
நன்றி ஆண்டவரே
थैंक यू फॉर ஹியரிங் us
எங்களுடைய ஜெபங்களுக்கு கேட்டபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே
we bring our anxieties to you
ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம்
let the peace of god guard our hearts
ஆண்டவரே உம்முடைய சமாதானம் தேவனுடைய சமாதானம் உங்கள் உள்ளத்தை காத்துக்கொள்ளட்டும்
we humbly ask in jesus name
தாழ்மையாக இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே
ஆமென்
ஆமென்